ஓம் சிவாய நமஹ. ஷைமம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது தாயுமான சுவாமிகள் பாடல் ஆனந்த கழிப்பு. மூன்றாம் பாடல் முதல் நான்காம் பாடல் வரை வழங்குபவர் சுவாமி குருபரானந்தா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
சங்கர சங்கர சம்போ சிவ சங்கர 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 சம்போ சங்கர சங்கர சம்போ பற்றிய பற்ற உள்ளே தன்னை பற்ற சொன்னான் பற்றி பார்த்த இடத்தே பெற்றதையேதென்று சொல்வேன். சற்றும் பேசாத காரியம் பேசி நான் தோடி சங்கர சங்கர சம்போ சிவ சங்கர 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 சம்போ சங்கர சங்கர சம்போ பேசாயே டும்பைகள் பேசி சொத்த பேயங்கம்மாகி பீதற்றி தேரிந்தேன். ஆசா பேசாசை தோரத்தே ஐயன் அடியினை கீழே அடக்கி கொண்டாண்டேன்.
இன்று நாம் மூன்றாவது பாடலும் நான்காவது பாடலையும் பார்க்க இருக்கின்றோம். முதல் இரண்டு பாடல்களை பார்த்து முடித்தோம். இந்த மூன்று நான்கு இந்த இரண்டு பாடல்களில் மையமாக தாயுமானவர் கூறுவது தன்னுடைய மனதில் இருக்கின்ற ஆசையை இறைவன் நீக்கினார். அந்த ஆசை நீங்க பெற்றவுடன் நான் இப்படிப்பட்ட பிரயோஜனத்தை அடைந்தேன் என்று ஆசையினுடைய தன்மையை வர்ணித்து அந்த ஆசையிலிருந்து நான் மோக்ஷத்தை அடைந்தேன். மோக்ஷம் என்றால் விடுதலையை அடைந்தேன் என்று சொல்கின்றார். இப்பொழுது நாம் மூன்று நான்கு இதனுடைய பொழிப்புரையை பார்ப்போம். பிறகு விளக்கத்திற்கு செல்லலாம். மூன்றாவது பாடல் பற்றிய பற்று அற உள்ளே தன்னை பற்றச் சொன்னான் பற்றி பார்த்த இடத்தே பெற்றதை ஏதென்று சொல்வேன். சற்றும் பேசாத காரியம் பேசினான் தோழி. பற்றிய பற்று அற, பற்றிய என்றால் என்னை பற்றி கொண்ட, என்னிடம் இருக்கின்ற பற்றிய. பற்று என்றால் ஆசை, மனதில் இருக்கின்ற விருப்பங்கள். என்னை பற்றி கொண்ட விருப்பத்தை அற என்றால் அறுப்பதற்காக, நீக்குவதற்காக. ஆசை நம்மை பற்றி கொண்டது என்று சொல்கின்றார். ஆசையானது என்னை பற்றி கொண்டிருக்கின்றது. அப்படி என்னை பிடித்து கொண்டிருக்கின்ற பற்றை ஆசையை அறுப்பதற்காக உள்ளே தன்னை பற்றச் சொன்னான். இங்கு உள்ளே என்றால் ஆழ்ந்து, ஆழ்ந்து தன்னை பற்றச் சொன்னான். இப்ப என்னை பற்றி கொண்டிருக்கின்ற மற்ற ஆசைகளை நீக்குவதற்காக இறைவன் எனக்கு என்ன சொன்னான், குரு மூலமாக என்ன உபதேசம் செய்தார் இறைவன் என்றால் என்னை பற்றி கொள் என்று இறைவன் எனக்கு உபதேசம் செய்தார். யார் மூலமாக? மௌன குரு மூலமாக. இறைவன் என்ன சொன்னார், உன்னுடைய பற்று நீங்க வேண்டும் என்றால் நீ என்னை பற்றி கொள்ள வேண்டும் என்று தன்னை பற்றச் சொன்னான். இப்ப இறைவன் வந்து தன்னை பற்றச் சொன்னானாம். தாயுமானவர் என்ன செய்தார், பற்றி பார்த்த இடத்தே. அவ்விதம் நான் பற்றி பார்த்த பொழுது, அதாவது இறைவன் மீது பக்தி செலுத்தி இறைவன் மீது ஆசையை வளர்த்தி கொண்ட பொழுது, இடத்தே என்றால் அப்பொழுது, இறைவனை பற்றி கொண்ட பொழுது பெற்றதை ஏதென்று சொல்வேன். பெற்றதை, நான் பெற்ற ஒரு பெருமையை, பேற்றை நான் எப்படி சொல்ல முடியும்? மனதில் இருக்கின்ற ஆசையை நீக்குவதற்காக இறைவன் எனக்கு கொடுத்த உபாயம் தன்னை பற்றி கொள் என்று சொன்னான். நான் அதன்படி இறைவனை பற்றினேன். அப்படி பற்றியதனால் வந்த பலனை பெற்றதை ஏதென்று சொல்வேன். சற்றும் பேசாத காரியம் பேசினான், என்னால சொல்ல முடியாத அளவுக்கு அப்படிப்பட்ட ஒரு பேற்றை எனக்கு கொடுத்தான் என்னால வந்து சற்றும் என்றால் சிறிதளவும் அந்த மனநிலையை நான் யாருக்கும் கூற முடியாது. இவர் பெற்ற ஒரு மன நிறைவை அல்லது பிரயோஜனத்தை இவரால் யாருக்கும் கூற முடியாது என்று சொல்கிறார். இது வந்து சாதாரண விஷயத்திலேயே சொற்கள் தன்னுடைய சக்தியை இழந்துவிடும். ஒரு நல்ல இனிப்பு பதார்த்தத்தை சாப்பிடுறோம், அது எவ்வளவு தூரம் நம்ம சுவைச்சோம்னு யாருக்கும் நாம விளக்க முடியாது, வாயில விளக்க முடியாது. அந்த சுவையை நான் தெரிஞ்சுக்கணும்னா அவருடைய வாயில் அந்த பதார்த்தத்தை தான் போட முடியுமே தவிர நம்ம விளக்கி புரிந்து கொள்ள வைக்க முடியாது. அப்படி சாதாரண விஷயமே அப்படி இருக்க இந்த பேரானந்தம் நான் பெற்றதை ஏதென்று சொல்வேன், என்னால பேச முடியாது என்று இங்கு இந்த பற்றை பற்றி சில கருத்துக்களை எல்லாம் கூறி இந்த பற்று நீங்க ஈஸ்வரனை பிடிக்க வேண்டும் என்று சொல்கின்றார். பற்றுக பற்றற்றான் பற்றினைன்னு வள்ளுவர் சொன்னுவது போல் மற்ற பற்றை விடுவதற்கு பற்றற்ற அந்த இறைவனை பற்ற வேண்டும், அதை இங்கு குறிப்பிட்டார். இனி நான்காவது பாடலை எடுத்துக்கொண்டால் பேசா இடும்பைகள் பேசி சுத்த பேயங்கம் ஆகி பிதற்றி திரிந்தேன் ஆசா பிசாசை துரத்தி ஐயன் அடியினை கீழே அடக்கி கொண்டாண்டி. பேசா இடும்பைகள் பேசி, இடும்பைகள் என்றால் பழி சொற்கள், தீய சொற்கள். பேசா என்றால் பேசக்கூடாத, நம்முடைய வாக்கிலிருந்து வரக்கூடாத இடும்பைகள் பாவ சொற்களையெல்லாம் நான் பேசி. பேயங்கம் ஆகி ஒரு பேயை போல உடலை இருப்பவன் போல் பிதற்றி திரிந்தேன், நான் பேசிக்கொண்டு உளறிக்கொண்டு திரிந்து கொண்டு இருந்தேன். இதெல்லாம் எதனுடைய விளைவுனா மனதில் இருக்கின்ற ஆசையினுடைய விளைவு. இப்ப இந்த ஆசை மனதுக்குள்ள இருந்து என்ன ஆனது என்றால் என்ன ஒரு பைத்தியன் போல் அல்லது பிதற்றி தெரிந்து கொண்டு இருந்தவனாக ஆக்கியது. ஆகவே இந்த ஆசையை இங்கு தாய்மானவர் ஒப்பிடுகிறார். ஆசா பிசாசை துரத்தி, இந்த ஆசைக்கு அவர் கொடுக்கின்ற உதாரணம் ஆசா பிசாசு. பிசாசுங்கிறது உங்களுக்கு தெரியும், பேய் பிசாசுன்னு சொல்லுவோமே, அப்படி ஆசை என்ற பிசாசை துரத்தி என்னுடைய மனதிலிருந்து நீக்கினார். ஆசா பிசாசை துரத்தி ஐயன் என்றால் இந்த இடத்துல இறைவன், அடியினை கீழே அடக்கி கொண்டாண்டி. அவனுடைய அடி என்றால் அவனுடைய சொரூபம் என்று பொருள். பக்தியில ஈஸ்வரனுடைய திருவடி என்றால் வேதாந்தத்தில ஈஸ்வரனுடைய சொரூபம். அடியினை கீழே என்றால் இறைவனுடைய சொரூபமாக என்னை மாற்றிக் கொண்டான். அடுத்த கேள்வி, இறைவனுடைய தன்மை என்ன, சொரூபம் என்ன என்றால் ஆனந்தம். ஆனந்தம் தான் இறைவனுடைய சொரூபம், பூர்ணஸ்வரூபம். என்னை நிறைவானவனாக மாற்றினான். ஆசையை மனதிலிருந்து இறைவன் துரத்தி, காரணம் என்ன, இறைவனை நான் பற்றி கொண்டு இறைவன் மீது அன்பு செலுத்திய காரணத்தினால் ஆசையெல்லாம் துரத்தி அவன் அடியினை கீழே அடக்கி கொண்டாண்டி. இந்த ரெண்டு பாடலினுடைய சாரம் என்னவென்றால் ஆசா என்கின்ற பிசாசை நீக்கி இறைவனுடைய சொரூபமான இறைவனுடைய தன்மையான ஆனந்தத்தை அடைந்தார், நான் அடைந்தேன் என்று களிப்பாக கூறுகின்றார். களிப்புன்னு மகிழ்ச்சியாக தான் இந்த ஆனந்தத்தை அடைந்தேன் என்று தன்னுடைய மனநிலையை வர்ணிக்கின்றார். அதனாலதான் இதற்கு ஆனந்த களிப்புனே பேர் வைத்துள்ளார்னு நம்ம பார்த்தோம். மற்ற இடங்கள்ல எல்லாம் தாய்மானவர் அதிகமாக புலம்பி இருக்கின்றார். மற்ற பாடல் எல்லாம் பார்த்தோம்னா புலம்பல் தான் அதிகமா இருக்கும். மற்றவர்களை காட்டிலும் தாயுமானவருடைய புலம்பல் தான் ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும்னு என்ன, ரொம்ப அதிகமாக இருக்கும், மனதை உருக்குவதாக இருக்கும். அவருடைய மனமே இப்படி ஒரு மாற்றத்தை அடைந்து இந்த நிலையில் இருக்கின்றது என்பதும் மகிழ்ச்சிக்குரிய நிலை. அதைத்தான் இப்பொழுது பார்த்து வருகின்றோம். இதுதான் இந்த பாடலினுடைய மொழிபெயர்ப்பு அல்லது விளக்கம். இனி நாம் இந்த பாடலில் கூறப்பட்ட ஆசா அல்லது ஆசை என்ற ஒரு தத்துவத்தை எடுத்துக்கொண்டு விசாரத்தை மேற்கொள்வோம். என நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இந்த பாடலை மையமாக வைத்து கொண்டு நாம் சில விசாரத்தில் ஈடுபட போகின்றோம் என்று. இனி நம்மளுடைய விசாரம் வந்து காமக அல்லது ஆசை அல்லது விருப்பம், இதெல்லாம் ஒரே பொருள் தான். அதனுடைய தன்மை என்ன, அதை பற்றி எல்லாம் இப்பொழுது நாம் விசாரத்தில் ஈடுபடலாம். இப்ப சாஸ்திரத்துல என்ன சொல்லப்படுகிறது ஆரம்பத்தில் என்றால், மனதில் இருக்கின்ற ஆசைகள் எல்லாம் உனக்கு நீங்கினால்தான், வைராகியம் என்ற ஒன்று உனக்கு வந்தால்தான் மனது ஓரளவுக்கு அமைதியாகி தூய்மையாகும். தூய்மையும் அமைதியும் மனது எப்பொழுது அடையும் என்றால், மனசில் இருக்கிற ஆசையெல்லாம் உனக்கு போகணும். நீ ஆசைய ரொம்ப சுமந்து வைத்துக் கொண்டிருந்தால் எப்பொழுதும் உனக்கு விக்ஷேபமாகவே, விக்ஷேபம்னா குழப்பமாகவே கஷ்டமாகவே இருந்துட்டு இருக்கும். அப்ப அந்த ஆசையை எல்லாம் நீ நீக்கினால்தான் மனது சுத்தி அடையும். தூய்மையும் அமைதியும் அடைந்த மனதை கொண்டு பிறகுதான் விவேகம், வைராகியம், முமுட்சுத்துவம் எல்லாம் வளரும், உனக்கு தகுதிகள் கிடைக்கும். அந்த தகுதியினுடன் வேதாந்த விசாரம் செய்தால் ஞானம் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டு, ஆரம்பத்தில் சாஸ்திரம் என்ன சொல்லியது, ஆசையை நீக்கினால்தான் உனக்கு இறைவனை பற்றிய அறிவு வரும்னு சொன்னது. பிறகு அதே உபனிஷத் என்ன சொல்கிறது, இந்த ஆசையெல்லாம் நீ நீக்கி அறிவை அடைகின்றாய், அந்த அறிவினுடைய பிரயோஜனம் என்ன என்பது கேள்வி. இறைவனை பற்றிய அறிவை அடைவதனால் என்ன பிரயோஜனம், எதை ஒண்ணு அடைஞ்சாலும் அதற்கு என்ன பலன்னு நம்ம பார்ப்போம். அப்படி பிரயோஜனத்தை பற்றி சொல்லும் பொழுது உபனிஷத் என்ன சொல்கின்றது, மனதில் இருக்கின்ற ஆசைகள் எல்லாம் நீங்கும் என்று ஞானத்தினுடைய பலனாக ஆசா நிவிருத்திகி, மனதில பிடித்து கொண்டிருக்கின்ற ஆசையெல்லாம் உனக்கு இறைவனை பற்றிய ஞானம் வந்தா போய்விடும் என்று சொல்கிறது. இதுல ஒரு முரண்பாடு நமக்கு தெரிகிறதா, ஆசை நீங்குனாத்தான் மனது அமைதியடைந்து தகுதி அடைந்து இறைவனை பற்றிய ஞானம் வருமாம். பிறகு ஞானத்தினுடைய பிரயோஜனம் என்னன்னா மனதில் இருக்கிற ஆசையெல்லாம் போகும். இப்ப ஆசை போனாதான் ஞானம் வரும், ஞானம் வந்தாதான் ஆசை போகும் என்பது போல் நாம் வந்து உபனிஷத்துல படிக்கும் பொழுது பார்க்கின்றோம். அதை எப்படி புரிந்து கொள்வது, அதை பற்றி தான் இப்போ விசாரத்துக்கு போய் இப்ப நம்ம ஆசைய ரெண்டா பிரிக்க போகின்றோம். மனதில் இருக்கிற ஆசைகள் எல்லாம் இரண்டாக பிரிக்கப்படுகின்றது. காரணம் என்னவென்றால், சாஸ்திரத்துல ஆசைய நீ நீக்கினாத்தான் உனக்கு அறிவு வரும், அறிவுக்கு தகுதியாகி அறிவு வரும் சொன்னது. அறிவினுடைய பலன் ஆசை மனதிலிருந்து நீக்கப்படும் என்று, அறிவு வர ஆசை நீங்குதல் காரணமாகவும் அறிவினுடைய பிரயோஜனம் ஆசை நீங்குவதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. காமா ஏசிய ஹிருதி ஸ்ருதாகா என்று கடவுபநிஷத்துல கடைசியில, ஹிருதயத்தில் இருக்கின்ற ஆசைகள் எல்லாம் என்ன ஆகிவிடும்னா வித்யதே, நீக்கப்படுகின்றது, நீங்கப்படுகின்றது. எப்பொழுதுனா இந்த ஞானத்தை அடைந்தால் என்று. அப்போ இப்ப ஆசை வந்து இரண்டாக பிரிக்கப்படுகிறது. எப்படி என்றால், ஞானத்தினால் நீக்கப்படுகின்ற ஆசை, ஞானத்தினுடைய பிரயோஜனமா ஆசை நம்மை விட்டு போற ஆசை, பிறகு ஞானத்தை அடைறதுக்காக நாம நீக்க வேண்டிய ஆசை. இப்ப ஆசைய எப்படி பிரிக்கிறோம், நாம நீக்க வேண்டிய ஆசை ஞானத்தினால நம்ம நீக்காம அதுவாக நீங்கும் ஆசை, முயற்சி இல்லாம நம்மைய விட்டு போகின்ற ஆசைகள், முயற்சியோடு நாம் நீக்கப்பட வேண்டிய ஆசைகள் என்று, நம்மால் நீக்கப்பட வேண்டிய ஆசைகள், அறிவின் பலனாக நீங்கும் ஆசைகள், அப்படி ரெண்டா பிரிக்கிறோம். இப்ப சில பேர் சொல்லுவார்கள், அல்லது நமக்கே சில அனுபவங்கள் வரும், சில தீய பணக்கங்கள் அல்லது ஆசைகள் எல்லாம் அது என்ன விட்டு போயிடுது, நான் விடல அப்படின்னு சொல்லுவார்கள். ஒருவருக்கு புகைப்பிடிக்கிற பழக்கம் இருந்தது, அவர் என்னிடத்துல சொன்னார், அந்த பழக்கத்தை நான் விட முடியல, பிறகு அது என்ன விட்டு போயிடுது அப்படின்னு சொன்னார். அப்படி சிலதெல்லாம் நம்மைய விட்டு அது போகுது, சிலதெல்லாம் நம்ம கஷ்டப்பட்டு அதை துரத்துறோம், அதை கஷ்டப்பட்டு வெளியே அனுப்புறோம். அப்படி ஆசை இப்பொழுது இரண்டாக பிரிக்கப்படுகின்றது, நம்மால முயற்சி செய்து நீக்கப்பட வேண்டிய ஆசைகள், பிறகு அதனுடைய விளைவான் ஞானம் அடைந்து முயற்சி இல்லாமல் நம்மை விட்டு அது நீங்கும் ஆசைகள். அது என்ன எப்படி என்றால், நான் நான்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். இந்த நான்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்று கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா, இப்ப நான் நான்கிற சொல்லுக்கு அர்த்தம் என்னன்னு யோசிச்சு பார்த்தோம்னா, இந்த உடல் மனம் அப்படிங்கிற அர்த்தம் நம்ம மனதுக்கு தெரிகிறது. பிறகு சாஸ்திரம் என்ன சொல்கின்றது, உண்மையிலேயே நான்கிற சொல்லுக்கு அர்த்தம் இந்த உடல் அல்ல, இந்த உடல் வந்து நீங்கிற சொல்லுக்கு அர்த்தம் அல்ல. இப்ப உடல்னு சொல்லும் போது நம்ம தலையில இருக்கிற முடியும் உடல்ல ஒரு அங்கமா தான் இருக்கு. நம்ம முடியை எடுத்து வெளியே போட்டோம் அப்படின்னா அந்த முடியை நான் சொல்லுவோமா? அதற்கு முன்னாடி வந்து முடி வந்து நான்கிற சொல்லுக்கு ஒரு அர்த்தமா இருந்தது, அதனாலதான் அதுக்கு அவ்வளவு அழகுபடுத்தி எண்ணெய் எல்லாம் போட்டு பண்ணி வச்சோம். பிறகு அது வெளியே விழுந்ததற்கு பிறகு அது நான்கிறதுக்கு அர்த்தமாக இருந்த அந்த பொருள் ஒரு அருவறுப்புக்கான பொருளா மாறிவிட்டது. இப்ப இதுல இருந்து சாஸ்திரம் என்ன சொல்லுது, இந்த நான்கிற சொல்லுக்கு நீ புரிஞ்சிட்ட அர்த்தத்துல ஒரு பெரிய குழப்பம் இருக்கு. நான்கிற சொல்லுக்கு அர்த்தம் வந்து இந்த உடல் அல்ல அல்லது மனதல்ல, பிறகு என்னன்னா தூய்மையான அறிவு சொரூபமான ஆத்மா. இப்ப நான்கிற சொல்லுக்கு அர்த்தம் அறிவு சொரூபமான ஆத்மா. ஆனா என்ன ஆயிடுது, இந்த அறிவு சொரூபமான ஆத்மஸ்வரூபம் தான் நான் என்ற ஒரு உண்மை தெரியாத காரணத்தினால், அந்த தெரியாமைக்கு சமஸ்கிருதத்துல அஞ்ஞானம் என்று சொல்கின்றோம். அஞ்ஞானம் என்றால் அறியாமை. அந்த அறியாமையினுடைய விளைவாக, வெறும் அறியாமையோட மட்டும் இருந்தா பரவாயில்ல, அறியாமையினுடைய விளைவாக அல்லாத ஒன்றை நாம அறிந்து விட்டோம். இப்ப நான் யாருங்கிற அறியாமையின் விளைவாக நான் யாருன்னு அறிஞ்சிருக்கணும், அது அறியாம மட்டும் இருந்தா பரவாயில்ல, வேற ஒன்ற நான் என்று அறிந்து விட்டேன். இதற்கு பேர் தான் அத்தியாசம் அப்படின்னு சொல்ற. அறியாமையினுடைய விளைவாக வந்தது என்ன என்றால், இந்த உடலை நான் என்று நினைத்து விட்டேன். பிறகு அதற்கு அடுத்தது என்ன ஆயிடுது அப்படின்னு சொன்னா, அறியாமைய தொடர்ந்து உடலை நான் நினைச்சு உடலினுடைய தன்மைகள் எல்லாம் என்னுடைய தன்மைகள் ஆகிவிட்டது. இப்போ உடலினுடைய தன்மை எல்லாம் என்ன, அது என்னுடைய தன்மை. இந்த உடல் மட்டுமல்ல, மனது என்னோட சேர்ந்து விட்டது. இப்ப மனதினுடைய தன்மை என்ன, உடலினுடைய தன்மை என்ன, அவைகளெல்லாம் என்னுடைய தன்மை ஆகி விட்டது. அதனுடைய விளைவு என்ன என்றால், இந்த மனதே நானாகும் பொழுது மனதில என்னென்ன தன்மைகள் இருக்கோ, தர்மம் இருக்கோ, அதெல்லாம் என்னுடைய தர்மம். இப்ப மனதினுடைய தர்மம் என்ன என்றால், மனதினுடைய தர்மம் வந்து ஒரு வெற்றிடம், நிறைவின்மை. இந்த மனசை பகவான் அப்படி படைச்சிருக்கார், நிறைக்க முடியாத ஒரு பாத்திரமா மனம் படைக்கப்பட்டு இருக்கிறது. பொதுவா மனது வந்து அப்படி இருக்கு. எப்படின்னா நம்முடைய வயிறு போல, வயிற்றுல வந்து நிறைக்கவே முடியாது. இல்ல நான் இப்பதான் நிறைச்சிட்டு வந்தேன்னா அது 3 மணி நேரத்துக்கு தான், பிறகு என்ன நான் மீண்டும் காலி ஆயிரும். அப்படி இந்த மனசு நிறைக்க முடியாத ஒரு பாத்திரமா இருக்கு. இந்த மனசே நான் ஆகும் பொழுது நம்ம மனதிற்குள்ள ஒரு வெற்றிடத்தை நாம் பார்க்கின்றோம், ஒரு நிறைவின்மையை நாம் பார்க்கின்றோம். அப்ப நம்முடைய சொரூபம் அல்லது சுபாவம் எப்படி இருக்குன்னா, ஒரு நிறைவற்றவனாக நாம் இருக்கின்றோம். அந்த மனதிற்குள்ள நிறைக்க முடியாத ஏதோ ஒரு வெற்றிடம் மனதில் இருக்கின்ற அந்த மனதினுடைய சுபாவம் ஆசைப்படும் சுபாவமாக இருக்கிறது. இந்த ஆசை என்பது வெற்றிடம் அல்லது நிறைவின்மையினுடைய வெளிப்பாடு. இப்ப நம்ம பார்க்கிற ஆசைங்கிறது ஒரு நிறைவின்மையினுடைய வெளிப்பாடு. எப்படின்னா, வயிறு நிறைஞ்சிருந்ததுன்னா சாப்பிடணுங்கிற ஆசை வராது. வயிறு நிறையில காலியா இருந்தா தான் அந்த நிறைவின்மை சாப்பிடணும் அப்படிங்கிற ஆசை வரும். அதே போல கண்ணுல நல்ல காட்சியை பார்த்துட்டு இருக்கோம், மனதுக்கு ஒரு சுகத்தை கொடுத்துட்டு இருக்கு, இமயமலையோ ஏதோ ஒன்று அல்லது டெலிவிஷன்லயோ நமக்கு பிடிச்சதை பார்த்துட்டு இருக்கிறோம்னா மனசு நிறைஞ்சிருந்ததுன்னா ஆசை வராது. பிறகு என்ன ஆகும்னா, அந்த நிறைவு போனது பிறகு உடனே ஆசையானது உற்பத்தி ஆகும். இப்ப எப்ப ஆசை உற்பத்தி ஆகுது, எங்கிருந்து இந்த ஒரு ஆசை உற்பத்தி ஆகுது என்றால், நிறைவின்மையிலிருந்து ஆசையானது உற்பத்தி ஆகின்றது, வெற்றிடத்திலிருந்து ஆசையானது உற்பத்தி ஆகின்றது. அப்ப மனதினுடைய தன்மை நிறைவற்ற தன்மையாக மனது இருந்து கொண்டு இருக்கிறது. இந்த நிறைவற்ற மனம் இருக்கின்றதல்லவா, வெற்றிடமான மனம் இருக்கின்றதல்ல, நிறையாத மனம் இருக்கின்றதல்லவா, அது ஆசையாக வெளிப்படுகிறது. எப்படிப்பட்ட ஆசையாக வெளிப்படுகிறது என்பது, மனிதனுக்கு மனிதன் காலத்துக்கு காலம் மாறுபட்டு கொண்டே இருக்கு. குழந்தைக்கு ஒரு விதமா வெளிப்படும், விளையாட்டு பொம்மை வேணும்னு அந்த ஆசை வெளிப்படும், பெரியவர்களுக்கு வேறு விதமாக வெளிப்படும். இப்ப வயது ஆக ஆக வெளிப்படுகின்ற ஆசை விதவிதமாக இருக்கின்றது. ஆனா வெளிப்படுவதற்கு காரணமாக இருக்கின்ற நிறைவின்மை, அந்த ஆசையானது அது எல்லோருக்கும் பொதுவாக தொடர்கின்றது. இப்பொழுது உபனிஷத் என்ன சொல்கிறது, நீ ஆசையெல்லாம் நீக்கி ஞானத்தை அடைஞ்சா மனதில் இருக்கிற ஆசை போகும்னு சொல்லுதே, அந்த போற ஆசை என்ன என்றால் வெற்றிடமாக இருக்கின்ற நிறையாத மனம் நிறைக்கப்படும் என்று பொருள். மற்ற அனைத்து ஆசைகளுக்கும் மூல காரணமாக இருக்கின்ற ஒரு ஆசை, அது ஆசைப்படும் மனம், ஆசைப்படுகின்ற சுபாவம். நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தோம்னா, சிறு வயதிலிருந்து அறிவு தெரிஞ்ச வயதிலிருந்து 80 வயது 90 வயது ஆனாலும் கூட ஆசைப்படுகின்ற தன்மை மாறாமல் இருக்கின்றது, ஆசைப்படுகின்ற பொருள் மாறிக்கொண்டே இருக்கின்றது. அந்த அந்த ஏழ்மை உள்ள மனதிற்குள் இருக்கின்ற அந்த பிச்சை எடுக்கின்ற குணம், இது வேணும் அது வேணும்னு அந்த கேட்கிற இருக்கிறதே அது மாறவில்லை, ஆனா நான் எதை கேட்கிறேன் அப்படிங்கறது மாறிட்டு இருக்கு. அப்ப நம்ம என்ன முன்னேற்றத்தை அடைஞ்சிருக்கிறோம் அப்படின்னா, உபனிஷத் சொல்கின்றது மிருத்யோச மிருத்யும் ஆப்னோதி, மரணத்திலிருந்து மரணத்திற்கு செல்கின்றான். இதுல என்ன முன்னேற்றம்னா, நிறைவின்மையிலிருந்து நிறைவின்மைக்கு செல்றதுங்கிறது என்ன முன்னேற்றம், அதனாலதான் முன்னேறவே இல்லை. ராமகிருஷ்ணர் என்ன உதாரணம் சொல்லுவார், இந்த நங்கூரத்தை போட்டுட்டு படக வெடிய வெடிய ஓட்டிட்டு இருந்தானா, அது வந்து அசைற மாதிரி தெரிஞ்சுட்டே இருந்தது. காலையில வெளிச்சு பார்த்தான் அவன் எவ்வளவு தூரம் போயிருக்கான்னா, இந்த படக ஒரு இடத்துல இருந்து இனி ஒரு இடத்துக்கு எடுத்துட்டு போகணும், ஆனா கீழே வந்து நங்கூரம் மாட்டிருக்கு, அதை எடுக்க மறந்துட்டான். ஆனா அவன் பாட்டுக்கு அதை வந்து ஓட்டிட்டே இருந்தான் துடுப்பு வச்சு. அந்த அலையில இவன் ஏதோ போற மாதிரி ஒரு ஃபீலிங், இங்கேயோ பயணம் பண்ற மாதிரி ஒரு உணர்வு, ஆனா எவ்வளவு தூரம் போயிருக்கான்னா அதே இடத்துல இருந்திருக்கான். அப்போ ஒரு ஜீவன் சம்சாரியா பிறந்து சம்சாரியாகவே எல்லா காலத்திலையும் வாழ்ந்துட்டு இருக்கான். அப்ப அந்த ஆசைப்படும் மனம் ஒரு ஆசைன்னு சொல்றான். அந்த மனதிற்குள்ள கிரேவிங் அப்படின்னு சொல்றது, இது வேணும் 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 அப்படின்னு அந்த இசைக்கு ஒரு ஸ்மிருதி போடுவார்கள் அல்லவா, ஸ்ருதி போடுவார்கள் அல்லவா, அப்படி அது தொடர்ந்து இருக்கின்றது. அது ஒரு விதமான ஆசை. அந்த ஆசைதான் ஞானத்தினால போகக்கூடிய ஆசை. அந்த ஆசையை நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. காரணம் என்ன, அப்படிப்பட்ட மனசோட நம்ம பிறந்திருக்கோம், அதை நம்ம நேரடியா டேக்கிள் பண்ணவே முடியாது. காரணம் என்னன்னா, அந்த ஆசைக்கு வடிவமே இல்லை. ஒரு ஆசைக்கு வடிவம் வந்துடுதுன்னா அதை ஏதாவது செய்யலாம், வடிவமே இல்லாத ஆசையை பிடிக்கவே முடியாது. அது நிறைவின்மை, அந்த நிறைவின்மையே ஆசைன்னு சொல்றோம். அந்த ஆசையினுடைய அந்த ஆசைக்கு காரணம் என்ன என்றால் அஞ்ஞானம், அறியாமை என்று சொல்லப்படுகிறது. அது என்ன அறியாமை, தன்னுடைய சொரூபத்தை பற்றிய அறியாமை, நம்மை பற்றிய அறியாமை, நான் யார் என்கின்ற அஞ்ஞானம். அந்த அஞ்ஞானம்தான் எதற்கு காரணம், இப்படிப்பட்ட மனம் இப்படிப்பட்ட ஆசை நமக்குள்ள இருக்கிறதுக்கு காரணம். ஆசையினுடைய மூல அவஸ்தை பீஜ அவஸ்தைன்னு சொல்லலாம். இந்த ஆசை தான் மற்ற ஆசைகளை எல்லாம் உற்பத்தி பண்ணிட்டு இருக்கு. இனி இப்படிப்பட்ட ஆசையை நீங்கிறதுக்கு உபாயம் என்ன என்று கேட்டால், அதுக்கு தான் ஞானம், ஆத்ம ஞானம். ஆத்ம ஞானம்ங்கிற உபாயத்தை கொண்டு இந்த அறியாமையினால அடைந்த மனம், அடைந்தன என்ன, பிறவியிலிருந்து நமக்கு கிடைச்சு வந்த மனதில் இருக்கின்ற நிறைவின்மையை நாம் நீக்குகின்றோம். இப்ப இதற்கு உபாயம் ஞானம். இந்த ஆசைக்கு காரணமா இருக்கிறது அறியாமை. எதை பற்றி அறியாமை, ஆத்மாவை பற்றிய அறியாமை. பிறகு இந்த ஆசை நீங்கிவிட்டால் அதுதான் மோக்ஷம். அந்த பிரயோஜனம் வந்து மோக்ஷம் என்று சொல்லப்படுகிறது. மோக்ஷம்ங்கிறது என்ன என்றால், மேலோட்டமா இருக்கிற ஆசையை பத்தி நம்ம பேசல, இந்த ஆழ்ந்து மனதிற்குள்ள இருக்கின்ற ஆசைப்படும் மனம் நீக்கப்படுவதுதான் மோக்ஷம். இதைத்தான் பெரியவர்கள் எல்லாம் மனோநாசம் என்றெல்லாம் சொல்கிறார்கள். தாயுமானவரும் இந்த இடத்துல ஒரு இடத்துல பயன்படுத்துகின்றார். அந்த இடத்துல மீண்டும் அந்த மனோநாசம்ங்கிற வார்த்தை எடுத்துட்டு விசாரம் செய்வோம். எப்படிப்பட்ட மனம் நாசம் அடைஞ்சதுன்னா, ஆசைப்படுகின்ற மனதினுடைய நாசம், அந்த நிறைவின்மையாக இருக்கின்ற மனதினுடைய நாசம். இதுதான் வாழ்க்கையில அடைய வேண்டிய பரம லட்சியம். இத வந்து ஒரு உதாரணத்தில் சொல்வார்கள். ஒருவர் வந்து, யார் இறைவனுடைய முழு அருளை பெற்றவர் என்று தெரிந்து கொள்ள வேண்டும்னு ஆசை வந்துதான். யார் வந்து கடவுளிடமிருந்து முழு அருளை பெற்றுள்ளார் என்று ஒருவருக்கு அவங்கள பாக்கணும்னு ஆசை வந்துதான். ஏன்னா நமக்கு அந்த ஆசை வருமல்ல, யாரு பெரிய பணக்காரன் அவனை பாக்கணும், யாரு படிச்சவர், அப்படி யார் கடவுளிடமிருந்து முழு அருளை பெற்றவர்னு பாக்கணும்னு ஆசை வந்துதான். இப்ப அவர் அப்படியே காட்டுக்குள்ள போனார். அங்க ஒரு முனிவர் தவம் செய்து கொண்டிருந்தார். அவரிடம் கேட்டாராம், கடவுளிடமிருந்து முழு அருளை பெற்றவரை நீங்கள் பார்த்திருக்கிறீங்களா? அப்படி பார்த்தா எனக்கு காட்ட முடியுமான்னு. அந்த முனிவர் சொன்னார், அந்த அருளை இன்னும் நான் பெறவில்லை, ஆனால் பெற்ற ஒருவரை நான் பார்த்திருக்கேன். அவர் எங்க இருக்காருன்னா, உன்ன கொஞ்ச தூரம் காட்டுக்குள்ள போ, ஒரு குறிப்பிட்ட இடத்தை சொல்லி அந்த இடத்துல அவர் இருப்பார், போய் பார் அப்படின்னார். இவருக்கு ரொம்ப உற்சாகம் வந்தது. ஏன்னா இந்த முனிவர் உண்மையை வேற சொல்லிட்டார், நான் அதை அடையல, கடவுளிடமிருந்து முழு அருளை நான் பெறவில்லை, ஆனா பெற்ற ஆள் ஒருவர் இருக்காருன்னு சொன்ன உடனே இந்த முனிவர் வாக்கியத்துல இவருக்கு ஒரு நம்பிக்கை வந்துடுது. ஏன்னா உண்மையை பேசியிருக்காரு அல்லவா, இல்ல நான் தான் அப்படின்னு அவர் சொல்லவில்லை அல்லவா. அதனால போனார். இவர் வந்து என்ன நினைச்சிட்டு போனார், ஒரு சமயம் ஒரு பெரிய அரண்மனை இருக்குமோ, ரொம்ப செல்வாக்கோடு இருப்பாரோ, ஏன்னா அப்பதான் நினைக்கிறோம், பணம் யாருக்கு வருதோ அவர்கள் கடவுளினுடைய அருளை பெற்றவர்கள். ஒருத்தன் ஏழையா இருக்கான், திடீர்னு பணம் வந்துடுது, உனக்கு லட்சுமி கடாட்சம் வந்தாச்சு, கடவுளினுடைய அருளெல்லாம் நீ பெற்று விட்டாய்னு தானே நினைச்சிட்டு இருக்கோம். அப்படி ரொம்ப கற்பனை பண்ணிட்டு போனா எப்படி இருப்பாரோ அவர்னு சொல்லி. பிறகு பார்த்தா அவர் சொன்ன இடத்துல அவர் எப்படி இருந்தார்னு சொன்னா, அவருக்கு உடல் எல்லாம் நோய்வாய்ப்பட்டு வெயில்ல வந்து தண்ணி குடிக்கிறதுக்கும் கூட ஆள் இல்லாம அப்படியே மயங்கி தண்ணீர் தண்ணீர் அப்படின்னு அவர் வாட்டு சொல்லிட்டு இருந்தார். யாராவது தண்ணி எடுத்து கொடுப்பார்களான்னு, தண்ணீரும் கூட குடிக்கிறதுக்கு மற்றவர்கள் எடுத்து கொடுக்க முடியாத நிலையில பரிதாபமா கிடந்தாராம். இவருக்கு ஒரே ஆச்சரியமா போச்சு, அது எப்படி இப்படிப்பட்டவரா கடவுளினுடைய அருளை பெற்றவர்னு சொல்லி அவரிடம் போய் கேட்டாராம். நீங்க கடவுளிடம் இருக்கின்ற போர்ன அருளை பெற்றிருக்கிறீர்களான்? அவர் ரொம்ப தைரியமா சொன்னார், ஆமாம் பெற்றுள்ளேன். அப்படி என்றால் ஒரு தண்ணீரும் கூட கடைசி காலத்துல உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வழி இல்லாம கிடக்கிறீர்களே, தண்ணீரும் கூட குடிக்க முடியறதுக்கு வழி இல்லாம இருக்கிறீர்களே அப்படின்னு சொன்னார். அதற்கு அவர் சொன்ன பதில், தண்ணீர் எனக்கு இப்பொழுது கிடைச்சது கிடைக்கலங்கிறது வேற பிரச்சனை, ஆனா தண்ணீர் குடிக்கணுங்கிற ஆசைய நான் தொடர்ந்து ரொம்ப வருஷம் ஆகுது அப்படின்னார். இப்ப எனக்கு தண்ணீர் கிடைச்சது கிடைக்காம இருக்கு அது வேற, ஆனா ஆசைய தொடர்ந்ததற்கு பிறகு ரொம்ப நாள் தண்ணீர் கிடைச்சிட்டு இருந்தது அதுதான் ஆச்சரியம் அப்படின்னாராம். இப்ப எனக்கு தண்ணீர் கிடைக்காதது ஆச்சரியம் அல்ல, என் மனசில் இருக்கிற அந்த ஆசை போயிடுது. தண்ணீர் குடிக்கணும், சாப்பிடணும், உயிர் வாழணும், இந்த ஆசை போயிடுது. இந்த ஆசை போனதுக்கு அப்புறம் எனக்கு தண்ணி கிடைச்சிட்டு இருந்தது, சாப்பாடு கிடைச்சிட்டு இருந்தது, உயிரோட இருந்தேன், அதுதான் ஜீவன் முக்தி. அப்ப யார் கடவுளினுடைய அருளை பெற்றவர்னா, மனதிற்குள் இருக்கின்ற ஆசை யாரிடமிருந்து சென்று விட்டதோ அவர் இறைவனுடைய பூர்ண அருளை பெற்றவர்கள், அவர்கள்தான் முக்தியை அடைந்தவர்கள். அந்த ஆசை நம்ம நீக்க முடியாது, நம்ம செயல் செய்து தவமெல்லாம் பண்ணி முயற்சி செய்து முடிச்ச உடனே பாருங்கள் என்ன கேட்பார்கள், இவ்வளவு வருஷம் உயிர் வாழணும், இவனால சாகக்கூடாது, அதனால சாகக்கூடாது. இப்ப தவம் முடிச்சு வந்த உடனே என்னன்னா பயம் வந்தது, செத்து போயிருமோன்னு பயம். பிறகு என்னன்னா, தன்னுடைய ஒரு அவன் ஒரு அரக்கனா இருந்தா அந்த அரக்கர் குலத்தை மட்டும் வென்றா போதாதுன்னு தேவர் குலத்தையும் வெல்லணும்னு சொல்லி ஆசைதான் தூண்டப்பட்டதே தவிர தவத்தினால ஆசை போகவில்லை. பிறகு இந்த ஆசை ஆத்ம ஞானத்தினால மட்டும்தான் போகும், அவன் நிறைவை அடைந்தவன். இதோட இந்த மூல ஆசையினுடைய விசாரத்தை முடிச்சிட்டு நாம் அடுத்த வகுப்பில் மேற்கொள்வோம்.